భవదీయముత్తమ శ్లోకీం భక్తిం భవదీర్ణైష్టిః. శ్రీమద్ భాగవతం కాండం 4 అధ్యాయం 24 శివగురువాన్ పాడిన తుది పాడల్ 47-48. కాండం 4 అధ్యాయం 24 47-48. ప్రీతి ప్రకాశిత బాంగం అలనక రూపశోభితం లసద్ మంగజ కింజల్క తుకోళం మృష్టకుండలం స్ఫురత్ క్రీడా వలయ ఆరనూబురమేఖళం సంగచక్ర కదాపద్మ మాలామణి ఉత్తమదిదత్. ఒలిపెరుపు మలయలేవర్ శిల ప్రభా ప్రభాకు జాయ్. భగవాన్ తనది இதில் விரிந்த கருணை மிகு புன்னகையினாலும் பக்தர்களை பார்க்கும் ஓரவழி பார்வையினாலும் உயர் நேர்த்தியான அழகுடையவராக தெளிகின்றார். அவரது கார்குழல் சுருள் சுருளாகவும் காற்றில் மிதக்கும் அவரது ஆடைகள் தாமரை மலரில் இருந்து பறக்கும் மகரந்தத்தூளை போன்றும் காட்சியளிக்கும். அவரது ஒளிரும் குண்டலங்கள் தகாயம் கிரீடம் தங்கத்தாள கிரீடம் வளையல்கள் மாலை சலங்கை ஒட்டியானம் முதலியவற்றுடன் பல்வேறு அணிகளும் அவற்றோடு சங்கு சக்கரம் கதாயுதம் மற்றும் தாமரை மலர் எல்லாம் சேர்ந்து அவர் மார்பில் தவழும் கௌஸ்தவ மாலையின் இயற்கை அழகினை மேலும் அதிகரிக்கும். பிரகசிதாபாங்க என்னும் வார்த்தை கிருஷ்ணரின் புன்னகை மற்றும் அவர் பக்தர்களை பார்க்கும் அதிலும் குறிப்பாக கோபியர்களை பார்க்கும் ஓர பார்வையினை குறிப்பிடுகின்றது. கிருஷ்ணன் கோபியர்களின் உள்ளங்களில் காதல் ரசத்தினை அதிகரிக்கச் செய்யும் போது வேடிக்கையான குணநிலையிலே இருப்பார். சங்கு சக்கரம் கதாயுதம் மற்றும் தாமரை மலர் போன்றவர்களை அவர் கரங்கள் ஏந்தி இருக்கும் அல்லது அவர் உள்ளங்கைகளில் காணப்படும். கைரேகை சாஸ்திரத்தின்படி ஒருவர் உள்ளங்கைகளில் சங்கு கதாயுதம் தாமரை மலர் சக்கரம் போன்றவற்றின் அடையாளம் இருந்தால் அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக குறிப்பாக முழுமுத கடவுளாக இருப்பார். 49 సింహస్కంద త్విషోపిప్రా సౌభ క్రీవ కౌస్తుభ శ్రీయా అనబాయిన్యా సీప్త నిక్షార్ అస్మవృషా ఉల్లష. பகவானின் தடந்தவர்கள் சிங்கத்தினுடையதை போன்றிருக்கும். இத்தோள்கள் மீது எப்போதும் மின்னும் மாலைகள் கழுத்தணிகள் மற்றும் வீரர்கள் அணியும் சின்னங்கள் இருக்கும். இவற்றைத் தவிர கௌஸ்தவ மணிமாலையின் எழிலும் உண்டு. அவரது மேகவண்ண மார்பில் ஸ்ரீவத்ச எனும் கோடுகள் உண்டு. அவை அதிர்ஷ்ட தேவதையின் சின்னங்களாகும். இக்கோடுகளின் பளபளப்பு தங்கத்தை சோதிக்க உரைகளில் தேய்க்க வரும் பொற்கோடுகளை தோற்கடிக்கும். உண்மையில் அக்கோடுகள் உரைகளில் உள்ள பொற்கோடுகளை நிச்சயம் தோற்கடிக்கும். சுருண்டு வளர்ந்த சிங்கத்தின் பிடரிமயிர்கள் பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கும். பகவானின் தோள்களும் சிங்கத்தினுடையது போன்று காணப்படும். அவரது கழுத்தணி மாலைகள் மற்றும் கௌஸ்தவ மணிமாலை போன்றவை எல்லாம் சேர்ந்து சிங்கத்தின் எழிலை தோற்கடிக்கும். பகவானின் மார்பில் அதிர்ஷ்ட தேவதையின் சின்னமான ஸ்ரீவத்ச கோடுகள் ஒளிர்கின்றன. தங்கத்து உரசம் உரைகளில் உள்ள கோடுகளை பகவானின் மார்புக் கோடுகள் தோற்கடிக்கும். தங்கத்தின் தரத்தினை சேர்த்து சோதித்து பார்க்கும் முறைகள், உரசி 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 தங்கத்தோடுகள் தங்க கோடுகளை தன்மீது கொண்டிருப்பதனால் பார்ப்பதற்கு எப்போதும் அழகாகவே தோன்றும். ஆனால் அதனையும் தோற்கடிக்கும் பகவானின் படந்த மார்பு. பதம் 50. பூரதேசக சம்விக்ன பலிவல்கு தலோதரம் பிரதிசங்கிரமாயத் விஸ்வம் நாபியாவர்த கபீரயா. பகவானின் வயிறு மூன்று அலையலையான வரிகளுடன் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும். அவரது அடிவயிறு ஆளிலை போன்றிருக்கும். அவர் மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடும்போது ஏற்படும் அசைவினால் அவர் வயிற்றின் மீதில் வரியலைகள் பார்ப்பதற்கு மிக மிக அழகாக தோன்றும். பகவானின் ஆழமான உந்திச்சலின் தோற்றம் பிரபஞ்சத்தின் முழுவதுமே அதிலிருந்து வெளியே வந்து மீண்டும் அதனுடன் செல்ல விரும்புவது போல் தோன்றும். பொருளுரை. இப்பிரபஞ்சம் முழுவதும் பகவானின் உந்திச்சொலியிலிருந்து வெளிவந்த தாமரை மலையிலிருந்து தோன்றியதாகும். பிரம்மதேவன் இத்தாமரை மலரில் அமர்ந்தவாறுதான் இவ்வுலகை படைத்தார். அவரது குப்பலானது சுழித்தும் ஆழமானதாகவும் இருப்பதனால் இப்பிரபஞ்சம் அதன் அழகில் மங்கி மீண்டும் தான் அதனுள்ளே போய்விடுவதற்காக இயங்குமாம். பகவானின் உந்திச்சிலியும் அவர் வயிற்றின் மீதில் கோடுகளும் எப்போதும் உடல் அழகை அதிகரிக்கின்றன. பகவானின் உடற்கூறு விளக்கங்கள் முழுமத கடவுளுக்கே உரியதாகும். சிவருமானால் பிரார்த்திக்கப்படும் பகவானின் அழகிய உடலினை அருவவாதிகள் பாராட்டுவதில்லை. அருவவாதிகள் எப்போதும் சிவபெருமானை பிரார்த்திப்பதிலே ஈடுபட்டிருந்தோம். அவர்கள் பகவான் விஷ்ணுவின் உடல் வண்ணத்தை புகழ்ந்து பிரார்த்திக்கும் சிவபெருமானின் பிரார்த்தனையினை புரிந்து கொள்ள இயலாதிருக்கின்றனர். பகவான் விஷ்ணு சிவபிரஞ்சி நூத்தம், அதாவது அவர் எப்போதும் பிரம்மதேவனாலும் சிவபெருமானாலும் துதிக்கப்படுபவர் ஆவார். 51. சியாமஸ்ரோணி அதிரோசிஷ்ணு துகூல ஸ்வர்ணமேகலம் சமசார்வ அங்கிரிஜங்கோரு நிம்னஜானு சுதர்ஷனம். பகவானின் நெடுப்பின் கீழ்ப்பதி கருமையானதாகவும் மஞ்சள் நிற ஆடையினால் மறைக்கப்பட்டும் இருக்கும். அதிலுள்ள இடுப்பு வாரியில் தங்க பூ வேலைகள் செய்யப்பட்டிருக்கும். அவரது சமச்சீரான தாமரை திருவடிகள், பிங்காலின் சதைப்பகுதி, தொடைகள் மற்றும் கால்களில் மூட்டுக்கள் எல்லாம் விசேஷ அளவுடையனவாகும். அவரது முழு உடலும் கட்டழகு மிக்கதாக தோன்றும். பொருளுரை. அதிகாரமுடைய பன்னீரவதியில் சிவபெருமான் ஒருவர் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. அவர்கள் சுயம்பு, நாரதர், சம்பு, குமாரர், கபிலர், மனு, பிரகலாதர், ஜனகர், பீஷ்மர், பலி, வையசகி அல்லது சுகதே கோஸ்வாமி மற்றும் யமராஜன் ஆவர். சிவபானை வணங்கும் அருவாதிகள் பகவானின் உன்னதமான சச்சிதானந்த விக்கிரகத்தினை பற்றி கற்க வேண்டும். இங்கே சில சிவபெருமான் அன்பு கூர்ந்து பகவானின் உடற்கூறுகளை மிகவும் அழகாக விளக்கியிருக்கிறார். அதனால் பகவானுக்கு உருமவில்லை என்றும் அருவாதிகளின் வாதம் ஏற்று நிலையிலும் ஏற்புடையதல்ல. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணாய போதிலே சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுன்யவாதி சதாரிணே ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகங்கள் பூராமே பகவான பத்தி, அவருடைய அங்க அழகுகளை பத்தி சிவபெருமான் பாடுறது. இந்த பிரபுபாதர் ரெண்டு முக்கியமான கருத்து சொல்றாங்க. பெரும்பாலும் சிவபெருமான வழிபடுற அனைவரும் அருவரூபத்தில் ஈடுபாடு உள்ளவங்க. அருவரூபம்னா பகவானோட உடல் வெளி ஒளி வெள்ளத்தில் இணைஞ்சு போறது, இல்லைன்னா பிரம்மஜோதினு சொல்லக்கூடியதில் இணைஞ்சு போறது. ஆனா எந்த சிவபெருமான வணங்கி அந்த அருவரூபத்தை வணங்குறாங்களோ அந்த சிவபெருமான் வந்து பகவானோட அங்க லட்சணங்களையும் பூரா தெளிவா சொல்றார். அது காரணத்தினாடி உண்மையிலேயே பகவான் வந்து எல்லா அங்கங்களும் பொருந்திய ஒன்று புரிஞ்சுக்கணும். சுருக்கமா பகவானுக்கு வந்து உருவம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களோட வாதங்கள் வந்து சிவபெருமான் அவங்க வழிபடக்கூடிய சிவபெருமானே இவ்வளவு விளக்கமா சொல்ற நாடி அடிபட்டு போகுது. பகவானுக்கு இவ்வளவு அழகான அங்கங்கள் இல்லைனா சிவபெருமானியே இவ்வளவு புகழ்ந்து சொல்றாரு. ஒவ்வொரு அங்கங்களோட அழகும் விவரிக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கிய நோக்கம் வந்து நம்ம பகவான் கருணை நாடி நமக்கு வந்து இந்த அருவவாத மயக்கம் கிடையாது. ஆனா நிறைய பேருக்கு வந்து பகவான் வந்து நம்மள மாதிரி அங்கங்கள் உள்ள ஒரு உருவம்னு ஏத்துக்கிட மாட்டாங்க. பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, இந்த மாதிரி அவஜானாந்தி மாமூடா மானசந்தனம் ஆசிரிதம். நான் மனித உருவம் எடுத்து வரும்போது மூடர்கள் அவஜானாந்தி அறியாமை நாடி என்ன இகழ்றாங்கன்னு சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய பதவியில் உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர் யாரோ எளிமை நாடி நம்ம வீட்டில் வந்து உட்கார்ந்து யாருன்னு சொல்லாமல் உட்கார்ந்தா நம்ம அவங்கள சாதாரணமாக நினைக்கிற மாதிரி பகவானும் கருணை நாடி மனித உருவெடுத்து வரும்போது சாதாரண மக்களை ஒரு ஏளனை செய்கிறாங்கன்னு சொல்கிறார் கீதையில். மூடான்னு சொல்றார் புத்தி இல்லாதவன். அதே மாதிரி பகவானோட உருவங்களை வந்து புரிந்து கொள்ள முடியாதவங்க வந்து பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பிரபுபாதா வந்து நிறைய இடங்களில் இந்த வாதத்தை முறியடிக்க வேண்டியிருந்தது. ஏன்னா பிரபுபாதா பிரீச்சிங் டைம்ல நிறைய பேர் வந்து இதைத்தான் சொல்றாங்க, இது கன்வீனியன்டா இருக்கு, ஏன்னா பகவானுக்கு உருவமில்ல நாடி இதுன்னு சொல்லிட்டு அந்த வாதத்தை முறியடிக்க வேண்டிய நாடி இந்த ஸ்லோகங்கள்ல பூரா வரிசைய சிவன் வந்து பகவானோட ஒவ்வொரு அங்கத்தையும் தெளிவா விளக்கி சொல்லும் போது பகவானுக்கு உருவம் இல்லைன்னு எப்படி ஆகும்? பகவானுக்கு கண்டிப்பா உருவம் இருக்கு. அது முத பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பிரபுபாதா வந்து இங்க வந்து பகவானோட அனைத்து அங்கங்களையும் அதையும் சொல்லி விளக்கி சொல்லும் போது அழகு இதெல்லாம் சொல்லும் போது பகவானை வந்து நம்ம வழிபட வேண்டிய முறை முந்தின போன வாரம் எடுத்திருப்பாங்க. பகவானை வழிபட வேண்டிய முறை வந்து ராதாகிருஷ்ண ரூபம் வந்து ராகமாக்கம்னு சொல்லக்கூடியது. ஆனால் லட்சுமி நாராயணர் வழிபாடு விதி மார்க்கம்னு பேரு, வைதி இல்ல விதி. வைதி இல்ல விதினா சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு வழிபடுறது வைதி மார்க்கம், விதி மார்க்கம். இது வந்து ரெண்டு வகையானதற்கு நம்ம வந்து நாரத பஞ்சராத்திரா, நாரத பஞ்சராத்திரிக்க விதிப்படி நாரதர் எழுதுனது பஞ்சராத்திரம், அந்த விதிப்படி நம்ம பகவானை வழிபடுறோம். இது வைதி மார்க்கம், விதி இல்ல வைதி மார்க்கம். இன்னொன்னு வந்து ஆகம விதி. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவத்துல ரெண்டு கோயில், சில கோயில் வந்து பஞ்சராத்திரிக்க விதிப்படி, சில கோயில் வந்து ஆகம விதிப்படி. இப்ப உதாரணத்துக்கு கூடலூர் பெருமாள் கோயில் வந்து ஆகம விதி நினைக்கிறேன், அலர் கோயில் பஞ்சராத்திரிக்க விதி நினைக்கிறேன், ரெண்டும் வேற. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் பஞ்சராத்திரிக்க விதி, அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்லே ரெண்டு விதிகளை ஃபாலோ பண்றாங்க, சிலது ஆகம விதி சிலதுல பஞ்சராத்திரிக்க விதின்னு சொல்லி. குறிப்பா வந்து அந்த விதிப்படி வழிபடக்கூடியது வைதி மார்க்கம். ஆனா ராகமார்க்கம்னு சொல்லக்கூடியது அதுல வந்து மிக உயர்ந்த பக்தர்கள் வந்து அன்பு நாடி ராகத்து நாடி பிரேமை நாடி பகவானை வழிபடக்கூடிய விஷயம் அது ராகமார்க்கம். ஆனா நம்ம வந்து பகவானை வந்து மிக உயர்ந்த நிலையில வழிபடுற தகுதி இல்லாத நாடி பிரபுபாதா வந்து நம்மள வைதி மார்க்கத்திலே தான் வழிபட சொல்லியிருக்கார். ரூப கோஸ்வாமி நம்மள வைதி மார்க்கத்தில் தான் வழிபட சொல்லியிருக்கார் விதிப்படி. நமக்கு வந்து அவ்வளவு பக்குவமான ராக மார்க்கம்னா என்னன்னா நம்ம வழிபாட்டில் வந்து பெரிய விதிமுறைகளை ஃபாலோ பண்றதில்ல. உதாரணத்துக்கு அப்பா வந்து பெரிய ஆபீசரா இருக்கலாம், ஆபீஸ்ல ஒரு பெரிய முறைப்படி ரெஸ்பெக்ட் எல்லாம் பண்ணலாம், ஆனா வீட்டுக்கு வந்த பிள்ளைங்கிட்ட எந்த ரெஸ்பெக்டும் இல்லாம இருக்கும். ஆனாடி அவங்க ரெஸ்பெக்ட் இல்லைன்னு இல்லை, பிள்ளைங்க அப்பா ரிலேஷன் வீட்டில் வேற, அதே இது வந்து ஆபீஸ்ல வேற. அதே மாதிரி வைதி மார்க்கம்னு சொல்லக்கூடியது முறப்படி வழிபடுறது, ராக மார்க்கம்னு சொல்லக்கூடியது மிக க்ளோஸான ரிலேஷன். ஆனா நம்ம இன்னும் பகவான்கிட்ட உண்மையான அந்த ரிலேஷன் டெவலப் பண்ணாடி பிரபுபாதா வந்து பகவான வந்து ராதாகிருஷ்ணன் விக்கிரகம் இருந்தாலும் அவங்கள வந்து லட்சுமி நாராயணராகவே வழிபட சொல்றாரு அவங்கள வந்து. ஏன்னா லட்சுமி பிரபுபாதா சொல்லும் போது லட்சுமி நாராயணரும் பகவானோட அம்சம்தான். ஆனாடி லட்சுமி நாராயணரா வழிபடுறதுதான் உயர்வானது. ஏன்னா இன்னும் ராகம் நிறைய பேர் வந்து இந்த ராதாகிருஷ்ண வழிபாடு வந்து பக்குவம் இல்லாதனாடி அவங்க வந்து ரொம்ப ராக மார்க்கத்தில் வழிபடுறேன்னு பக்குவம் இல்லாத நிலையில வழி தவறி கீழே விழுந்துடுறாங்க. ஆன்மீக நிலையிலேருந்து ரொம்ப தள்ளி வந்துடுறாங்க. அதை வந்து சகஜியான்னு சொல்றாங்க. சகஜியானா சகஜமா பக்தியை வந்து ரொம்ப சீப்பா எடுத்து பகவான்கிட்ட வந்து ராக மார்க்கத்தை வழிபடுறேன். இது எதுக்காக சொல்ல வருதுன்னா இங்க சிவபெருமான் வந்து அவ்வளவு பெரிய மகா பக்தரா இருந்தாலும் அவரை வந்து சங்கு சக்கர கதை தாரையோட விஷ்ணுவா தான் சொல்றாரு. பகவான வந்து அவர் கிருஷ்ண ரூபத்திலேயே இதுலயே சொல்லல. அவர் வந்து அதே மாதிரி அவர் உந்திச்சுலியில இருந்து பிரம்மா அந்த தாமரை வந்து அந்த தாமரையிலிருந்து பிரம்மா பிரம்மா பிரபஞ்சத்தை படைச்சாரு. அந்த உந்திச்சுலிக்குள்ளே திருப்பி போய் அடங்குது. ஆனாலே திருப்பி விஷ்ணுவா தான் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி சங்கு சக்கர கதை தாமரைன்னு சொல்லும் போது நாலு கையிலையும் நாலு இது வச்சிருக்கதோ அதுவும் விஷ்ணு தான் குறிப்பிடுறாரு. ஆனாடி பக்தர்களாக நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் விக்கிரகம் வச்சிருந்தாலும் பிரபுபாதா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து குறிப்பா வந்து லட்சுமி நாராயணரா தான் வழிபடுறோம் நினைக்கிறோம். காரணம் வந்து நம்ம பக்குவமடையாத நிலையில கோபியர் பாவமோ ராதாராணி பாவமோ ஏதோ எடுத்து கீழ் நிலையில தாழ்ந்துடக்கூடாது. அதையும் இந்த ஸ்லோகம் இலக்கி சொல்லுது. சிவபெருமான் வந்து 12 மகா ஜனங்கள்ல ஒருத்தர். மகா ஜனங்கள்னா பகவானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்க. அவங்க வந்து மகா ஜனங்கள். 12 பேர் லிஸ்ட் பிரபுபாதா கொடுத்திருக்காரு. அந்த ஜனகர் பீஷ்மர் வரிசையா சொல்றாரு. இந்த மகா ஜனங்கள் வரிசையில சிவபெருமான இருக்க சம்பு சிவபெருமான இருக்காரு. அவர் வந்து பகவானை வந்து அவருடைய மிக உயர்ந்த பாவமான ராதாகிருஷ்ண ரூபத்தில் பார்க்காம சாதாரண அதுக்கும் உள்ளடங்கிய லட்சுமி நாராயண ரூபத்தில் அவரை வந்து தரிசனம் பண்றாரு. அவரை வந்து இது பண்றாரு. இதோட அடையாளம் என்னன்னா பக்தர்கள் வந்து அவ்வளவு பெரிய மகாபக்தரான சிவபெருமானே பகவானை வந்து ராதாகிருஷ்ண ரூபத்தில் பார்க்கல. நம்ம அவசரப்பட்டு ராதாகிருஷ்ண ரூபத்தில் போறேன்னு ராக மார்க்கத்திலே விதிமுறைகளை விட்டோ போகக்கூடாது. காரணம் வந்து பக்குவமடையாத நிலையில நம்ம அந்த உயர்ந்த ரூபத்தை ஈடுபட்டோம்னா சமயத்தில் நலி வந்துடும். அன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து இந்த வழிபாட்டில் இந்த குளறுபடி இருக்கு. ஒரு தடவை நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. நிறைய பேர் வந்து ராதாகிருஷ்ண பாவத்தில் நிறைய பேர் வழிபாடு செய்கிறேன்னு நல்ல தடுமாறி ஜட வாழ்க்கை கடலுக்குள்ளே திருப்பி விழுகிறாங்க. நிறைய பேர் வந்து அது சரியான பக்குவம் தெரியாம இருக்கிறாங்க. ஒருத்தட யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துக்கு இந்த அவரோட பிறந்த நாள் இப்போ என்ன செய்வீங்கன்னா நாங்கள் கிருஷ்ணராதா பாவத்தில் வெண்ணை அடித்து விளையாடுவோம் அப்படின்னு. ஆனாடி ரொம்ப குளறுபடியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து உண்டாயிடக்கூடாது. பக்தியில் யாரும் வந்து படிப்படியாக தான் போகணும். வைத்திய ராக மார்க்கம் அப்புறம் ராக மார்க்கம். ராக மார்க்கம் வந்துன்னா ராகம்னா அது நேச்சுரலாக வரணும், ஸ்பான்டேனியஸ்னு சொல்லுவாங்க. அது செயற்கையாக பண்ணக்கூடாது, நம்மளா ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது, நம்மளா இமிடேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே போய் பேசணும். அதனாடி முக்கியமாக ராக மார்க்கம் இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் செல்போன்ல எல்லாரும் கொஞ்சம் சைலண்ட் மோட்ல வச்சிருங்களேன். திரும்ப செல்போன் எல்லாரும் சைலண்ட் மோட்ல வாங்க தயவுசெய்து. எல்லாரும் செல்போனை எடுத்து சைலண்ட் மோட்ல வாங்க வச்சிருக்கோங்க. ராக மார்க்கம் வைதி மார்க்கம். செல்போனை கொஞ்சம் சைலண்ட் மோட்ல வைங்க முத. அதனால இந்த ரெண்டு பகவானோட லீலைகளை பத்தி அதோட ரூபத்தை பத்தி வரிக்கும் போது சிவபெருமான் சொல்றதுல இந்த ரெண்டு கருத்துக்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம பக்தி முறையா இருக்கும். எதுலேயுமே அவசரப்பட்டு ஜம்ப் பண்ணிடக்கூடாது. நம்ம வழிபாட்டு முறைகள் வந்து வைதி மார்க்கம் விதிப்படி தான் வழிபடுறோம். என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி விதிகள் படி பகவானை வழிபடுறோம். அதுவும் நம்ம வந்து பஞ்சராத்திரிக்க விதி, நாரத பஞ்சராத்திரிக்க விதி, நாரதர் வந்து அவர் விதிமுறைகள் வகுத்திருக்கிற பஞ்சராத்திரிக்க விதின்னு அதுபடி நம்ம பகவானை வழிபட்டுட்டு வர்றோம். இது மூலமா நம்ம வந்து படிப்படியான முன்னேற்றம் அடைஞ்சு இறுதியில நம்ம வந்து பகவானை உண்மையிலேயே பக்குவமான நிலையில வழிபடுறது வரும். பகவானோட குணாதிசயங்களும் பகவானோட இதும் நம்ம நாடி சுலபமா வரிச்சு சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பா ராதாகிருஷ்ண விக்கிரம் வந்து நம்ம வச்சிருந்தாலும் லட்சுமி நாராயண ரூபம் தான். பிரபுபாதம் அந்த பாறை போனத்தோட நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கும் ஞாபகம் இல்லைன்னா திருப்பி படிக்கிறேன். அந்த பிரபுபாத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பகவான் நாராயணர் பஞ்சராத்திரிக்க விதிகளின்படி பூஜிக்கப்படுகிறார், அதாவது ஒழுங்குமுறைப்படப்பட்ட விதிகளின் கீழ். ஆனால் பகவான் கிருஷ்ணரோ பாகவத விதிகளின்படி பூஜிக்கப்படுகிறார். பஞ்சராத்திரிக்க விதிகளின் கீழ் வணங்காது பகவானை பாகவத விதிகளின் கீழ் யாரும் வணங்க இயலாது. புதிதாக வரும் பக்தர்களினால் ராதாகிருஷ்ணரை அணுக முடியாது. அதனால்தான் கோயிலில் லட்சுமி நாராயணரை ஒழுங்குமுறைகளின் விதிகளின் கீழ் வணங்குகின்றோம். அங்கு ராதாகிருஷ்ணன் மூர்த்தி இருந்தாலும் புதிய பக்தனுக்கு லட்சுமி நாராயணர் வழிபாடே ஒத்துக்கொள்ளப்படுகிறது. பஞ்சராத்திரிக்க விதிகளின்படி கீழ் வணங்குவதற்கு விதி மார்க்கம் என்று பெயர். பாகவத விதிகளின் கீழ் வணங்குவதற்கு ராக மார்க்கம் என்று பெயர். ராக மார்க்க விதிகள் பக்தர்களை விருந்தாவன நிலைக்கு உயர்த்தப்பட்ட பக்தர்களுக்கு உரியதாகும். நம்ம இன்னும் பூலோக நிலையில கூட இல்லை. ஆனாடி அது பூராமே இப்போதைக்கு நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அர்த்தம் சொல்றாரு, ஒரு பகவானை ஒழுங்குமுறை விதியின் கீழ் வழிபட்டால் அவரது பிரார்த்தனையை பகவான் லட்சுமி நாராயணன் வடிவில் ஏற்றுக்கொள்கிறார். பக்தின் அசாமிரதம் விதிமார்க்க கொள்கைகளின்படி ராதாகிருஷ்ணர் அல்லது லட்சுமி நாராயணன் முறைகளை பற்றிய எல்லா அறிவுரைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. பக்தி ரசாமிரதம் விதிமார்க்க முறைகளில் 64 வகையான குற்றங்களை ஒருவன் செய்யக்கூடும். இருந்தாலும் ராக மார்க்க முறையில் இவையெல்லாம் குற்றங்களாக கருதப்பட முடியாது. ஏனென்றால் இம்முறையில் பக்தர்கள் மிகவும் உயர்நிலையினை எழுதிவிட்ட காரணத்தினால் அங்கே குற்றம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஆனால் நாம் விதிமார்க்க நிலையின் ஒழுங்குமுறையில் விதிகளை கடைபிடிக்காது குற்றங்களை காணவே நமது கண்களை பழக்கப்படுத்திக் கொள்ளணுமானால் நாம் வளர்ச்சி பெற முடியாது. சுருக்கமா என்னன்னா, டிவோடிஸ் மத்தியில கொஞ்சம் பக்தியில கொஞ்சம் சீனியர் ஆயிட்டாங்க இல்லைன்னா பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு நினைச்சா நான் வந்து கோயிலுக்கு வர வேண்டியதில்லை, நான் ஜபம் பண்ண வேண்டியதில்லை, நான் பாவதம் கிளாஸ் கேட்க வேண்டியதில்லை, நான் வந்து எப்பவுமே பகவானை வழிபட்ட நிலையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விதி மார்க்கத்தை தளத்துறோன்றதுக்கு அடையாளம். விதி மார்க்கத்தில் வந்து சாஸ்திர விதிகள் படி பகவானை வழிபடுறதும் அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்றதும் அவர் தீர்த்தம் சாப்பிட்றதும் அவர் ஆரத்தி தொட்டு கும்பிட்றதும் அவருக்கு கொடுத்த பிரசாதத்தை நைவேத்தியத்தை ஆனர் அங்கீகாரம் பண்றதும் அவருக்கு சுத்தி வளம் வர்றதும் அந்த மாதிரி அவரை பத்தி பாடுறதும் அவரை பத்தி கேட்கறதும் இதெல்லாம் 64 சாஸ்திர விதிகள்ல. கோயிலுக்கு வாரதும் கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறதும் கோயிலுக்கு வர வேண்டாம் வரணும்னு நினைக்கிறதும் கூட சாஸ்திர விதிகள் படி பகவான் பக்தி மார்க்கத்தில் நம்மளை உயர்த்தக்கூடியது. 64 பகவான் வழிபடக்கூடிய முறையில் இந்த இது அடங்குது. காலப்போக்கில் எல்லா பக்தர்கள்ட்டையும் ஒரு அவருக்கு சைலண்ட் மோடு வைக்க தெரியலன்னு யாரோ வச்சு கொடுங்க சைலண்ட் மோடு. தயவுசு இன்னொருத்தோட சிறைய ஃபோன் வச்சுருக்கவங்கலாம் சைலண்ட் மோடில் போடுங்க மோத. சைலண்ட் மோடு போட தெரியாதவங்களுக்கு கீழே யாராவது ட்ரைனிங் கொடுத்து சைலண்ட் மோட்ல போட எப்படி ட்ரைனிங் ஆஃப் அன் அவர் வந்த காலம் நாங்க எப்படி மிஸ் பண்றது அண்ணாடு. நாங்க கால்லாம் மிஸ் பண்ண மாட்டோம், எல்லாம் நேரா வைகுண்டத்துல இருந்தவர்தோ கோலகத்துல இருந்தவர்தோ இல்ல எங்கன்னு தெரியல அண்ணாடு. அந்த காலம் எப்படி மிஸ் பண்றது அண்ணாடு. அட்லீஸ்ட் சைலண்ட் மோட்ல போட்டாது வைங்க. இவர் பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. ஒரு டாக்டர்கள் கூட போன் பண்ணாங்க, பகவான் தான் நேரா சொல்லணும் போற போன் பண்ணாங்க. இல்ல அவரை பத்தி கேட்க வந்திருக்கோம், ஒரு அரை மணி நேரம் நம்ம நாடி அந்த போனை ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. அப்படியே சர்ப்ரைஸா இருக்கு. இல்லைன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட வரலாம். நீங்க எல்லாரும் போன் அட்டன் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எத்தனையோ இடம் போறோம், ஒரு டாக்டர் கூட போடக்கூடாதுன்றாங்க. எல்லா இடத்துலயும் ஆஃப் பண்ணிட்டு வர சொல்றாங்க. ஆனா இந்த கோயில்ல பகவான் முன்னாடி நம்ம ஓயாம போன் எடுத்துட்டு ஓடுறோம், நமக்கே சங்கடமா இருக்கணும். என்ன சாப்ப சொல்லிட்டு கோயிலுக்கு வரும்போது படிப்படியா வந்து, இதெல்லாம் விதி மார்க்கத்தோட எக்ஸப்ஷன். இந்த பகவான் வந்து அதுல விதியில என்ன சொல்லி இருக்குன்னா, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிர வேற எதுவும் கோயில் ஹால்ல இருக்கக்கூடாது. காலை நீட்டி உட்காரக்கூடாது. 64 குறைபாடுகளும் சொல்லியிருக்கு எது பண்ணக்கூடாதுன்னு. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பேசுறதோ, பகவான் சம்பந்தப்படாத விஷயங்கள் பேசுறதோ, கொட்டாய் விடுறதோ, ஏப்ப விடுறதோ, காலை நீட்டி உட்கார்றதோ, பகவானை நோக்கி இது பண்றதோ, இந்த மாதிரி செல்போன் பேசுறதோ, இது பூராமே விதி மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட. வேணும்னா பக்தி ரசாமத சிந்தன புக் இருக்கு, தமிழ்ல வந்துருச்சுல, அதனாடி எடுத்து படிங்க. இது வந்து நீங்க பக்தியில போறதும் இல்லாம மத்தவங்க பக்தியும் அழிச்சிரும். நீங்க 4 பேர் எந்திரிச்சு போற பார்த்தோன்னே மத்தவங்களும் ஓகே இந்த கோயில நம்ம எல்லாரும் போனை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பகவான் அங்க நின்றுகிட்டு இருப்பாரு, அந்த போன் பண்ணிட்டு வந்துடுறாண்டு பகவான் சொல்லிட்டு. இந்த துக்காராம்ல சொல்ற மாதிரி, துக்காராம் வந்து கடைசியில வைகுண்டம் போறக்கா வந்து பகவான் கூப்பிட்டு போடுவாரு. அப்ப வந்து ஒய்ஃப் வந்து ஒத்துழைக்கலன்னா நல்லவங்க, கடைசியில வந்து நீயும் வாரியான்னு கேட்போம், நான் அந்த மாடு இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். கடைசியில துக்காராம வந்து ஒய்ஃபை விட்டுட்டு இவர் மட்டும்தான் போவார், ஐயன் போவார். கடைசியில் அதோ போயிட்டாரு, எல்லாரும் உங்க வீட்டுக்கார எங்கேயோ போறாரு அப்படின்னு சொன்னே எல்லாம் ஓடி வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் பகவான் கொஞ்சம் இருங்க, இதை கேட்டீங்கன்னா உங்க பிரச்சனைலாம் தீரணும். இல்ல இல்ல, இந்த செல்போன்ல எனக்கு முக்கியமா பிரச்சனை தீர்றதுக்கு இருக்கு, அந்த செல்போன் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி. இதெல்லாம் வந்து படிப்படியா நம்ம வந்து பகவான்கிட்ட மரியாதை குறைவாமோ, அவருடைய அந்த ரெஸ்பெக்டும் போய், ரெஸ்பெக்ட் எப்ப குறையலன்னா ராக முறையில. அதான் புரோபாத சொல்ற 64 விதிகளும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா நம்ம அந்த அளவுக்கு பகவான் சிந்தனையில 24 உட்கார்ந்துருக்கோமா, 7x24 சொல்றாங்களே, அந்த நிலையில இருக்கமா? 7x20 வாரம் 7 நாளும் 24 7x24 அந்த அர்த்தம் கண்டினியூஸ் அந்த எல்லாம் பேங்க் ஓபன் ஆயிருக்கும், ஏடிஎம் ஓபன் ஆயிருக்குன்னா 7x24 மூடவே மாட்டோன்ற அர்த்தம். அதே மாதிரி 7x24 என்னோட மனசு பூரா பகவான்கிட்ட இருந்துச்சுன்னா அது ராக மார்க்கம். அந்த ராக மார்க்கத்துல வந்து ஒருத்தர் வந்து இந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஏன்னா பகவானோட நேரடி கண்ட்ரோல்ல இருக்காரு, நேரடி பாதுகாப்புல இருக்காரு. ஆனா நம்ம இருக்கிறத பூரா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பகவான்கிட்ட இல்ல. ஆனாடி பக்தியில வந்து கொஞ்சம் முன்னேறி வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகப்பெரிய தடை என்னன்னா, இந்த சகஜமா எடுத்துக்கிறது. ஓகே கோயில் தானே சகஜமா, நான் தான் 10 வருஷம் போறேனே, நான் தான் 15 வருஷம் போறேனே, நான் தான் 20 வருஷம் போறேனே. 20 வருஷம் போனா இன்னும் பணி வாங்கணும் பக்தியில வந்து, இன்னும் பணி வாங்கணும், இன்னும் பணி வாங்கணும். இந்த ஜெகநாதாஸ் பாபாஜி வந்து இந்த நியூஸ் லெட்டர்ல வந்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, படிச்சப்ப ஆச்சரியமா இருந்தது. ஜெகநாதாஸ் பாபாஜி வந்து எவ்வளவு பணிவுன்னு பாருங்க, அவருக்கு 146 வயசு, பிருந்தாவனத்துல இருக்காரு. பிருந்தாவனத்துக்கு நான் வந்து இப்பவும் போயிட்டு போயிட்டு வர்றாரு. பிருந்தாவனத்துல இருக்கும்போது கடைசியா 144 வயசுல அவரு திருப்பி நவதீபத்துக்கு வர்றாரு. பாபாஜிட்ட எல்லாரும் சொல்றாங்க, நீங்க வந்து ஜெகநாதாஸ் பாபாஜினா அந்த முங்க இருக்கிற கடைசியில கௌரக பக்திவிநாத் தாகூருக்கு குரு. அவர் வந்து கூணு உளுந்து இதாகி கூடையில தூக்கி அந்த நிலையில இருக்காரு. அவர் வந்து கடைசியில 146 வயசு கடைசியா நவதி பண்ணுன்றாரு. பிரஜாவாசிகள்லாம் கூடி வர்த்தவன வாசிகள்லாம், நீங்க வந்து எதுக்காக வேண்டி போகணும்னு சொன்னீங்க, யாரும் முந்தாவனத்தை விட்டு கடைசி காலத்துல போக மாட்டாங்களே, நீங்க ஏன் இவ்வளவு கடைசி காலத்துல போகணும்னு சொல்றீங்கன்னு. அப்ப அவர் எவ்வளவு பணிவா சொல்றானே, எனக்கெல்லாம் அதாவது நான் நீங்க எல்லாம் வந்து விரஜவாசிகள், நீங்க வந்து பகவான, நான் வந்து நிறைய தப்பு பண்ணிடுவேன், அபராதம் பண்ணிடுவேன், அன்னடுத்து நான் பிருந்தாவனத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா நான் வந்து கஷ்டம், எனக்கு வந்து அபராதம் பண்ணி நான் இன்னும் டவுன் ஆயிடுவேன், ஆனா மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு வந்து கொஞ்சம் குற்றங்கள்லாம் மன்னிச்சு என்ன ஏத்துக்கிடுவாரு, அன்னாடி நான் வந்து அங்க போய்க்கிறேன் என் கடைசி காலத்துக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு. இதுதான் வைஷ்ணவோட மனப்பான்மை. ஒருத்தர் 20 வருஷமா கோயிலுக்கு வராங்கன்னா இன்னும் எளிமையாகணும். யாரு சூப்பர் எளிமையாகவும் எளிமையா, சும்மா வெளியே வேஷத்துல இல்ல, சும்மா பணி வார்த்தையில மட்டும் இல்ல, மனசுலயும் மாறணும், புத்தியிலயும் ஆங்காரமும் அழியணும். இந்த நிலையில வர்றதுதான் பக்தியில ஒருத்தர் முன்னேறி வர்றதுக்கு அடையாளம். அவர் சீனியர் டிவோட்டின்றதுக்கு அடையாளம். அதுக்கப்புறம் தான் உங்க இந்த பக்குவம்லாம் ஆனப்புறம் தான் ராக மார்க்கம் இதெல்லாம் பத்தி பேசணும். அவங்க ராக மார்க்கம் பத்தி பேச மாட்டாங்க. பிரபுபாதா வந்து அவர் கடைசி வரைக்கும் ராக மார்க்கத்துல பேசவே இல்லை, எந்த இடத்துலயும் பேசல. அவர் வந்து வைதி மார்க்கம் தான் பேசினாரு. ஏன்னா நம்ம யாருமே அந்த ஸ்டேஜை தாண்டல, வைதி மார்க்கம் விதிப்படி வழிபடுற நிலையே தாண்டல. இப்பவே பாக்குறோம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே நம்ம நாடி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை நம்ம நாடி ஃபாலோ பண்ண முடியல. அப்ப நம்ம வந்து இருக்கிற அரை மணி நேரத்துல நம்ம நாடி ஒரு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு உட்கார முடியல. அந்த மாதிரி நம்ம வந்து இங்கே பேசுவோம், ஒவ்வொருத்தரும் கோயில் அது ஒரு பெரிய பிரச்சனை. வந்தவொடனே எல்லாரும் செல்போன் ஆனு அங்கே உள்ளே உட்காந்து சில பேர் பேசுறாங்க. அதுல ஒரு டிவோடி சொல்றாரு, இந்த தாமராத்திரி நடக்கையில ஒரு அம்மா வந்து நியூஸ் லெட்டர் தூக்கி இப்படி மேல படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள செல்போன் பேசிட்டு இருக்காங்களாம் கோயிலுக்குள்ள. தாமராத்திரி நடக்கையில ஒரு மாதாஜி வந்து நியூஸ் லெட்டர் அப்படி பிடிச்சுக்கிட்டு தாமராத்திரி அந்த பாடல் படிக்கிறமா உள்ள செல்போன் பேசுறாங்க. என்ன போய் சொல்றது இது, யாருக்கு நஷ்டம்? நம்ம நாடி விதி மார்க்கத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பா பக்குவப்பட்டாதான் அடுத்த லெவல பேசணும். இன்னும் நம்ம வந்து விதி மார்க்கத்துல யாரும் பக்குவப்படல. கோயிலுக்கு வரக்கு 1000 எக்ஸ்கியூஸ், சர்வீஸ்க்கு 1000 எக்ஸ்கியூஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த சூழ்நிலையில இருக்கும்போது ராக மார்க்கத்தை பேசவே முடியாது. அது 3வது பாயிண்ட். நம்ம வந்து மெயினா வந்து சிவபெருமான் வழிபாடு சொன்னாலும் நம்ம வந்து ஆக்சுவலா நான் ராதாகிருஷ்ண விக்கிரம் பிரதிஷ்டை பண்ணப்ப 2001 குருமராஜாண்ட கேட்டார், நீ என்ன ராதாகிருஷ்ணரை வச்சிருக்க அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டார் முத கேள்வியான்ட்டு. அப்ப அந்த பிரதிஷ்டை பண்ற எல்லாரும் பூஜாரி எல்லா நாராயணபுரம் ஆனந்தபுரம் எல்லாரையும் முன்னாடி உட்கார வச்சு உங்களை புறம் உறுதி எடுக்க சொல்ல அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா ராதாகிருஷ்ண வழிபாடு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் கரெக்டா இருக்கணும், ஹையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தெருவில் வைக்கிற விக்கிரம் மாதிரி வச்சு வழிபட முடியாது. அதுக்குரிய வழிபாட்டு விதிகள் இருக்கு. அந்த மாதிரி விதிமுறைகள் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம வந்து பக்தியில வந்து ரொம்ப தடங்களை வரக்கூடியது வந்து நான் பெரிய டிவோட்டின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விதிகளை கைவிடுறது. அந்த விதிமுறைகள்னா வழிபாடு முறைகள், ஜபம் பண்றது. முத வந்து மிக பெரிய பெரிய டிவோட்டிகள் கூட அவங்க நலிவு விழுந்ததுக்கு காரணம் அவங்க வந்து விதிமுறைகளை நழுவ விட்டது. முக்கியமா 16 ரவுண்டு ஜபத்தை விட்டாங்க பெரிய பிரபுபாத சீடர்களே நிறைய பேர். ஏன்னா நான் பெரிய டிவோட்டி ஆகிட்டேன், இனிமே வந்து நான் ராகான பாவத்துல இருக்கேன், சதா பகவானை நினைச்சிட்டே இருக்கேன், எனக்குலாம் இந்த 16 ரவுண்டு கணக்கு வேண்டியது இல்லை, ஏன்னா எந்நேரமும் நான் பகவான் சிந்தனை இருக்கேன். அதுலதான் விழுந்தாங்க. அந்த விதி மார்க்கம் வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லுதுன்னா, எவ்வளவு பக்குவப்பட்ட ஆச்சாரியர்களும் அட்லீஸ்ட் கிருஷ்ணா சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டியாவது அவங்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். பிரபுபாத கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணிருந்தார். இப்ப அதனாடிதான் ஜிபிசி வந்து நம்ம இஸ்கான மேனேஜ் பண்ணக்கூடியவங்க கவர்னிங் பாடி கமிஷன்ல ஜிபிசின்னு சொல்றோம். அந்த ஜிபிசி வந்து அவங்க வந்து கரெக்டா விசிபிள் சாண்டிங் 16 ரவுண்ட் சொல்லியிருக்கு. விசிபிள்னா எல்லாரும் 16 ரவுண்ட் அவர் ஜெபம் பண்றத பாக்கணும். நான் ரூம்குள்ள உட்காந்து பண்ணினேன், நான் பெட்ல உட்காந்து பண்ணேன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் பாக்குற மாதிரி 16 ரவுண்டு சொல்லணும். இது நம்பர் 1 சீனியர் டிவோட்டிக்கு இஸ்கான்ல ரூல். அப்ப மத்த எல்லாரும் பாருங்க நமக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த ரூல் அப்ளை ஆகுதுன்னு. ஏன்னா அந்நாடுதான் பக்தி ஸ்தந்திரத்தை தகர அந்த நூலையில் இருக்க வைஷ்ணவாக்கே. வைஷ்ணவாக்கேல வந்து என்னன்னா, தனிமையில உட்கார்ந்து நான் ஜபம் பண்ண இல்ல, நான் என்ன பண்றேன்னு தெரியாது, பகவானை நினைக்கிறேனா இல்லைன்னா ட்ரீம்ல இருக்கனா இல்லைன்னா ப்ரூடிங்ல இருக்கனா இல்ல நெக்லெக்ட் பண்றேன் நான். டெம்பிள் ஹால்ல பக்தர் மத்தியில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது குறைபாடுகள் வந்து நீக்க முடியும். அதனாடி விதிமுறைகள் வந்து முதல் ஸ்டெப், விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். டிவோட்டிஸ் வந்து ரொம்ப சீரியஸ் டிவோட்டியா இருந்து அவங்க ரொம்ப காலம் வந்துட்டாங்கன்னா அர்த்தம் வந்து அவங்க விதிமுறைகளை சீரியஸா ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி கோயிலுக்குள்ள விதிமுறைகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ண, வந்தா பகவானுக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும், பிரபாதக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும், அந்த நமஸ்கார முறைகள்லாம் வந்து நீங்க சீனியர் டிவோட்டி நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் வந்து ஒருத்தர் விதிமுறைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்போது, நீங்க உங்க மனசுல வந்து ரொம்ப ராகம் வந்துருச்சுனாலும் பகவான்கிட்ட பெரிய பக்தி வந்துட்டாலும் நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுறக்கா வேண்டி நீங்க இந்த விதிமுறைகளை பின்பற்றணும். முடிஞ்சும் பிரபுபாதா வந்து கிளாஸ்ல வரும்போது பெரிய பெரிய டிவோட்டியா இருந்தாலும் அவர் சமயத்துல பிரபுபாதா ஹிந்திலயோ பெங்காலிலயோ கொடுப்பாரு, ஆனா உங்க லெக்சர்ல உட்கார்ந்துருப்பாங்க ஃபாரினர்ஸ். ஏன்னா அந்த பாட்டுகள் வந்து கிருஷ்ணராம பாகவதம் எந்த மொழியில எப்படி உழுந்தாலும் அது வந்து நம்மள பகவான்கிட்ட வந்து முன்னேற்றும். இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய ஃபாரின் டிவோட்டிஸ் வருவாங்க, பாகவதம் கிளாஸ் எல்லாம் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க, எந்திக்க மாட்டாங்க. நம்ம தமிழ் சுத்தமா அவங்களுக்கு துளி கூட புரியாதானே உட்கார்ந்துருப்பாங்க. நம்மளா யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண பக்கத்துல உட்கார சொன்னாதான் உட்கார்ந்து, இல்லைனாலும் அவங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதனாடி கோயில்ல வந்து முக்கியமா வந்து நம்ம வரும்போது விதிமுறைகளை பின்பற்றணும். சுருக்கமா நான் சொன்ன மாதிரி கோயில்ல வந்து நீங்க என்ன எடுத்து பார்க்கலாம், 64 இது எதெது செய்யக்கூடாதுன்னு இருக்கு, 64 இது எதெது கண்டிப்பா செய்யணும்னு இருக்கு. அந்த விதிமுறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ராதாகிருஷ்ண ரூபத்துல இருந்தாலும் லட்சுமி நாராயணரா தான் நம்ம வழிபடுறோம்னு பிரபுபாதா சொல்றாரு. பக்தர்கள் வந்து ஆரம்ப பக்தர்கள் வந்து அப்படிதான் வழிபடணும். நம்ம எல்லாருமே அட்வான்ஸ் பக்தர்கள் நினைக்க கூடாது, ஆரம்ப பக்தர்கள் தான். அது போக நம்முடைய சாதனா, சாதனானா நம்முடைய ஆரத்தி அட்டன் பண்றதோ இல்ல ஜபம் பண்றதோ. சமயத்துல வந்து பக்தர்கள் வந்து நான் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டேன் அண்ணாடி, நான் சர்வீஸ்ல இருக்கேன், நான் இதுல இருக்கேன் அண்ணாடி, வந்து பகவான ஆரத்தி தொட்டு கும்பிட வேண்டியதில்லை, பகவான ஆரத்தி நடக்கல நான் வர வேண்டியதில்லைன்னு, அந்த பகவானுக்காக வேண்டி அந்த ஆரத்திக்காக வேண்டி தான் நம்ம சர்வீஸ் பண்றோம், அவரை வழிபாட்டுக்காக தான். நம்ம ஒன்றும் ராகபாவத்தில் சேவை பண்ணல, விதி மார்க்கத்தில் தான் பண்றோம். விதி மார்க்கத்தில் தான் அவருக்கு ஆறுகால பூஜை, ஆறுகால நைவேத்தியம், அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுலாம் விதி மார்க்கம். ஆனா நம்ம வந்து ஒதுக்கி பகவான் நம்ம வந்து சேவையில இருக்கோம் இதோன்னு சொல்லி உண்மையான சேவைனா கொஞ்சம் தள்ளி போட முடியும்னா ஒரு 10 நிமிஷம் தள்ளி போட்டு ஆர்த்தி அட்டன் பண்றல ஒன்றும் தப்பு இல்லை. அதுல வந்து நிறைய பேர் வந்து அந்த சேவைய வந்து ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு பகவானுக்கு வந்து அட்டன் பண்ணக்கூடியத தவிர்க்கிறது வந்து நீங்க அந்த படிச்சு பாருங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த பகவான் தீபத்தை தொட்டு கும்புற நாடு என்ன பிரயோஜனம், பகவானோட பிரசாதத்ததுன்ற நாடு. அந்த ரீசெண்டா குருவாயில பார்த்தேன், அந்த மாதிரி பிரபுபாதாவோட 11வது காண்டத்துல இருந்து எழுதி போட்டிருக்காங்க, பகவானுக்கு அணிவிக்கப்பட்ட அணிகலன்களோ பிரசாதமோ அனுபவிக்கிற நாடு ஒரு பக்தனுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு அந்த 11வது காண்டத்து ஸ்லோகம் வந்து எழுதி வச்சாங்க. எனக்கு யாபம் இந்த ஸ்லோகம் நம்பர் 11வது காண்டத்துல பாவதன் ஸ்லோகம். அந்த மாதிரி பகவான் சம்பந்தப்பட்ட அனைத்துமே தானது. அதுக்குதான் இந்த ஹால்ல வந்து நம்ம கூடிய மட்டும் பகவானை தவிர வேற விஷயங்களுக்கு இடமே இல்லாம வச்சிருக்கோம். எவ்வளவு முக்கியமான விஷயம்னாலும் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம்னா தான் இங்க பகவான் நாமம் சொல்றதும் பகவானை சிந்திக்கிறதுக்கும் தடை இல்லாம நீங்க உதவி செய்யணும். சமயத்துல நீங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, ஏன் பிரபு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ஏன் கோயில ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, மற்ற விஷயங்கள ஏன் செல்போன் உட்காந்து நடுவில் உட்காந்து பேசினா என்ன, ஏன் பேச விட மாட்டேன்றாங்க, ஏன் வந்து நாங்க ரெண்டு பேர் உட்காந்து பேசக்கூடாது. எல்லாமே வந்து பக்தியில வந்து நம்ம சரியான வழிகாட்டுதலும் நம்ம முன்னேற்றத்துக்கும் அதுல அபராதமும் வந்துடாம இருக்கணும். அந்த அபராதத்துல ஒண்ணு வந்து கோயில உட்காந்து சம்பந்தமெல்லாம் பேசுறதும் சத்தம் போட்டு பேசுறதும் சண்டை போடுறதும் ஆர்குமெண்ட் பண்றது எல்லாமே அபராதம் விக்கிரகத்துக்கு முன்னாடி. இந்த அபராதங்கள் வந்து நம்ம பக்தியை அழிச்சிரும். நம்ம என்ன பர்பஸ்க்காக கோயிலுக்கு வர்றோமோ அதை அழிச்சிரும். அது காரணத்தினாலதான் விதிமுறை பக்தியை நம்ம திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய பக்தர்களும் கடைசி வரைக்கும் அந்த விதிமுறைகளை பின்பற்றி வராங்க. நமக்கு விதிமுறை வந்து 16 ஜபமும் 4 ஒழுக்க நெறியும், 4 ஒழுக்க நெறியும் விதிமுறையும், 4 ஒழுக்க நெறிகள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி 16 சுத்து ஜபம் குறைஞ்சபட்சம் தீட்சை எடுத்தவங்களுக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் 16 தான் சொல்லியிருக்கு. அதனால இந்த விதிமுறைகள் வந்து நலவு விடக்கூடாது. அதே மாதிரி உங்க நாடி உண்மையிலேயே பகவானோட ஆரத்திலேயோ சேவையிலேயோ ஈடுபட முடியலன்னா அது வேற பிரச்சனை. ஆனா உங்க மனசுக்கு தெரியும், உண்மையிலேயே எனக்கு வந்து நேரம் இல்லை, இல்ல சேவையில ஈடுபட முடியல, பகவான் ஆரத்தில பங்கு பெற முடியலன்னா வேற. ஆனா அதே காரணம் ஆட்டிட்டு நம்ம அட்வான்ஸ் டிவோட்டின்னு நினைச்சிட்டு நம்ம பகவானோட ஆரத்தியை மிஸ் பண்றதும் பகவத கிளாஸ் மிஸ் பண்றதும். ஏன்னா பாவதம் கிளாஸ் வந்து பிரபுபாதா ஏன் சொன்னார், காலையில பாவதம் சாயந்தரம் பகவத்கீதா. காரணம் வந்து பகவான் கருணை நாடி சொல்லக்கூடியவங்கள்ட்ட குறைபாடு இருந்தாலும் பிரபுபாதாவே சொல்றார். பாவதம் ஆரம்பத்துல எத்தனையோ இந்த பாவதம் ஸ்லோகத்தையே கோட் பண்றாரு. எத்தனையோ குறைபாடுகளோட இருந்தாலும் என்ன சொல்றாரு, பாகவதம் வந்து மொத காண்டத்தில் இருக்காங்க, இதுல இருக்கா ஃபர்ஸ்ட்ல இதுல இருக்கானுக்க. ஆனாடி எத்தனையோ குறைபாடுகளோட இருந்தாலும் பகவானே உன் கருணை நாடி இந்த மெசேஜ் வந்து மற்றவங்களை போய் ரீச் ஆகட்டும்னு சொல்றாரு. ஆனாடி பாகவதமும் பகவத்கீதையும் இருக்கா, இது இந்த சொல்லக்கூடியதோ இந்த இலக்கியங்களோ பகவானை பத்தி சொல்லக்கூடிய பேர் புகழ் நாமம் இதை பத்தி சொல்ல விளைலைகளை பத்தி சொல்லக்கூடிய இந்த இலக்கியங்கள்லாம் வந்து ஒழுங்கில்லாம இருந்தாலும் ஒழுங்கில்லாம சொல்லப்பட்டாலும் குறைபாடுகளோ இருந்தாலும் இது வந்து மற்றவங்க நாடி ஏத்துக்கொள்ளப்படுது. இன்னொரு ஸ்லோகம் உண்டு அந்த மாதிரி, இது ரைட், இது ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல வர்றது. ஆனாடி பகவானை பத்தி நம்ம வந்து எவ்வளவு வாய்ப்பு ஏதோ ஒரு கிளிக் ஆகும். நீங்க தொடர்ந்து உட்கார்ந்து கேட்டுட்டு வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் உங்க மனசுல வந்து பகவான் அதே பரமாத்மா உட்கார்ந்துருக்காரு, உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவாரு, அதை புரிய வைப்பாரு, அதுல உங்க வாழ்க்கை வந்து மாறுபடும். உண்மையிலேயே அந்த டிவோஷன் வந்து அந்த சீடு வந்து ஸ்ப்ரவுட் ஆகும், முளைக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாருக்கும் சீடு கிடைச்சாலும் அது இன்னும் ஸ்ப்ரவுட் முளைக்க விடல. அது வந்து தொடர்ந்து நம்ம இந்த வைதி மார்க்கம் விதி மார்க்கத்துல அதுக்கு நீர் ஊத்துறோம். 12 ரவுண்டு ஜபன்றது போட்ட விதைக்கு நீர் ஊத்துறது. என்னைக்காவது முளைச்சு வரட்டணும், முளைச்சு வர்ற விதி விட்டோம். அதே மாதிரி ஒழுக்க நெறிகள் வந்து வேலி போடுறோம். அந்த ஒழுக்க நெறிகள்ல வந்து இந்த பயிரை வந்து மாடு மாடு தின்றாதபடி வேலி போடுற மாதிரி 4 ஒழுக்க நெறிகள் வந்து வேலி போடுறோம். ஜபம் பண்றது நீர் விடுறோம். அதே மாதிரி பகவான வழிபடுறதும் இதுவும் மேகத்தை வரவழைச்சு மழை பொழிய வைக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பாடுபடும் போது பகவான் என்னைக்கோ ஒரு நாள் கருணையில நம்ம கேட்கும் போது நமக்கு அந்த ஞானத்தை ததாமி புத்தியகம் ஏனமா உபயந்தது, அந்த புத்தியும் வழியும் சொல்லித்தராரு. இது நாடி நமக்கு வந்து பிரபுபாதம் வந்து எவ்வளவோ கருணை நாடி இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு. நம்ம வந்து எந்த காலத்திலையும் இதை இழந்துடக்கூடாது. இழந்தோம்னா மறுபடி எத்தனை கோடி பிறவி கழிச்சு நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி கடல் அலையில வந்து துரும்பு வந்து அடிச்சு போன துரும்பு அடுத்து எங்க போகும் என்ன வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில இந்த ஆத்மாவும் இந்த பிறவி முடிஞ்சவொடனே அடுத்து எங்க போய் அடிச்சு எங்க போய் சேரும்னு சொல்ல முடியாது, அடுத்து எந்த பொசிஷனுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனாடி இவ்வளவு கஷ்டமான நிலையில நம்ம சரியான பாதையில இருக்கோம். ஆனாடி விதி மார்க்கம் இல்ல சாஸ்திர விதிகள் படி பக்தியை நம்ம முறப்படி செஞ்சுட்டு வருவோம். அந்த மாதிரி கடைசியில் அதே மாதிரி சனாதன கோஸ்வாமி வந்து தன்னுடைய கடைசி காலத்துல கூட அவர் வந்து கோத்தன்கிரியை சுத்தி வர்றாரு. கோத்தன்கிரினா 25 கிலோமீட்டர் என்னமோ 30 17 மைலு கிட்டத்தட்ட, அது வந்து 25 கிட்ட வரும், 25 கிலோமீட்டர் கிட்ட வரும். ரொம்ப அந்த காலத்துல அவர் சுத்தி இது பண்ணாரு. ஜபத்தை அவங்க விடல, ஆனாடி பகவான வழிபாடுறதையும் விடல. ஆனாடி மிக முக்கியமா நம்முடைய சாதனா பகவான் சேவா பகவானோட இது குறைஞ்சிடாம பாத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம். டிவோட்டிஸ் வந்து ஒரு டிவோட்டி ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு டிவோட்டி சொல்லிட்டு இருக்காரு, நான் சீனியர் டிவோட்டி 10 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஆர்குமெண்ட் நடக்கல, நீங்க எனக்கு கட்டுப்படணுன்ற மாதிரி நான் 10 வருஷம் வந்துட்டு இருக்கேன் சீனியர் டிவோட்டி அப்படின்னு. யாருமே சீனியர் டிவோட்டினா அவங்க வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவங்க. வழிகாட்டுறதுன்னா நம்ம டிக்டேட் பண்றதில்ல, அவங்க நடவடிக்கையும் அவங்கதையும் பார்த்து மற்றவங்க ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நம்ம நடவடிக்கைகள் அமையணும், நம்முடைய வழிபாடுகள் அமையணும். நம்ம அவங்க வந்து நம்மளை தப்பா வழி எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க ஃபாலோ பண்ணலாம். அன்னாடி ஒருத்தர் பக்தியில நீண்ட காலம் ஈடுபடுறாங்கன்னா அவங்க மிக கவனமா அவங்களுடைய வாழ்க்கை வந்து விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும். நீங்க பக்தியில மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் புதிய பக்தர்கள் நிலை தவறிடாம இருக்கவும் அவங்களுக்காக வேண்டி நீங்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குள்ள மனசுக்குள்ள உங்களுடைய ராக பக்தியை வச்சுக்கணும். பிரபுபாதா வந்து அதே மாதிரி அவர் எவ்வளவோ உயர்ந்த நிலையில இருந்தாலும் லெக்சர் கொடுக்கும்போதோ இது கொடுக்கும்போதோ கண்ணீர் வடிக்கவோ ஏதோ செய்யலாம். மொத்தம் அத்தனை வருஷத்துல டிவோடிஸ் ரெண்டு தடவை நம்ம தான் பார்த்திருக்காங்க. அவர் வந்து அந்த ரொம்ப பக்தியில உருகி இறங்கின நிலை. மற்றபடி அவர் பப்ளிக்ல வந்து எந்த இடத்துலையும் அவர் பக்தியோட உயர்ந்த நிலையை காட்டிக்கிடல. ஏன்னா அதனாடி சீப்பா அடரேஷன், சீப்பா பெருமை போடக்கூடிய நிலையை அவர் உருவாக்கல. அதனாடி அதே மாதிரி எல்லாரும் இமிட்டேட் பண்ணிடுவாங்கன்னு. இதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய சிவபெருமான் புகழ்ந்து சொல்லக்கூடிய அனைத்து ஸ்லோகங்கள்லையும் அவர் வந்து பகவானை வந்து விதிமாக்கப்படுறதுதான் இப்ப சொல்றாரு. பகவானை வந்து இது பண்ணக்கூடாது. இது நம்ம விதின்னா நம்ம வழிபாட்டு மட்டும் இல்ல. இன்னைக்கு எனக்கு கவலை வந்து நிறைய டிவோடிஸ் வந்து நெக்லெக்ட் பண்றாங்க. தீட்சை எடுத்த நிறைய டிவோடிஸ் வந்து அவங்க வந்து தீட்சை எடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம்னா தீட்சைனா இனிஷியேஷன், உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க எல்லாரும் முடிச்சிட்டோமா நினைக்கிறாங்க, டிகிரி வாங்கிட்டோம், ஒரு பட்டம் கிடைச்சிருச்சு, பேர் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா இனிஷியேஷன் வாங்கினா நீங்க ஃபார்மலா லைஃப ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப. அதனால உங்க சாதனெல்லாம் விகரஸா இருக்கணும், உங்களோட இதெல்லாம் இருக்கணும். யாருமே அந்த சீரியஸ் நிறைய பேர் ஷெல்டர் எடுத்தவங்க வருஷ கணக்காச்சு அப்படியே இருக்காங்க. அதனாடி இதெல்லாம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில எங்க நீங்க வீக் ஆகுறீங்கன்ற பேரு. இதுக்குதான் ஆணவம்னு பேரு, அகங்காரம். அகங்காரம்னா ஆணவம். இந்த ஆணவம் வந்து நம்மள வந்து நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன், நான் இவ்வளவு காலம் பண்றேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளை வைத்தியமாக்க விதியை ஃபாலோ பண்ண விட மாட்டேன். அதனாடி நம்ம வந்து பக்தியில வந்து நலிவு போறதுக்கு வாய்ப்பா இருக்கு. நம்மளுடைய சாதனைகளை வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறோம். சில பேர் வந்து ஜபம் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க நாடி அதுல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. சமயத்துல மனசுல கோபத்திலேயோ வேகத்திலேயோ ஜபம் பண்ணுவாங்க, தூங்காம ஜபம் பண்ணுவாங்க, ஆனா பகவான்கிட்ட மனசு இருக்காது. இது பூரா யார் குறைபாடுகள் உங்களுக்கு பார்த்து சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லாம இருக்கும். அந்த குறைபாடுகள் என்ன குறைபாடுகளோட ஜபம் பண்றோன்னே தெரியாம அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால கண்டிப்பா பலன் உண்டுனாலும் குறைபாடுகள் இல்லாம சொல்ற பலன் ஜபத்துக்கு பலன் உண்டு. அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சும் பகவான் வழிபாடை வந்து மிஸ் பண்றாங்க. ஏன்னா மத்த எந்த இதுலயும் இல்ல, மதுரை திருநெல்வேலி ரெண்டு தான் சிட்டிக்குள்ள இவ்வளவு பிராம்டா பிளேஸ்ல இருக்கு. மத்த எல்லா இடங்கள்லயும் 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அலைய வேண்டியது இருக்கு. ஆனாலும் இங்க வந்து நம்ம டிவோடிஸ் யூஸ் பண்ணிக்கிடல, அது வந்து துர்பாக்கியம் தான். நான்லாம் வந்து பெங்களூர்ல முத போகல 4 கிலோமீட்டர் நடக்கணும், டெய்லி அப் அண்ட் டவுன் 6-7 கிலோமீட்டர் நடப்பேன் கோயில் போயிட்டு வர்றதுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அங்க இல்லாம சுலபமா இருக்கு. ஆனாலும் ஏதோ நம்முடைய லெத்தார்ஜிக் சோம்பேறித்தனத்தனாடியோ இல்ல நம்ம வந்து சீப்பா பகவான்கிட்ட நம்ம ரொம்ப ஆழம் பக்தியில கும்பிட்டுட்டோம், நம்ம உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னா அது உண்டோம். நீங்க விதி மார்க்கத்தை என்னைக்கு தவற விடுறீங்களோ அன்னைக்கு பக்தி ஸ்லோவா அழிஞ்சிடும். நீங்க பதில மார்க்கத்தை உத்தமம் வந்து ராக மார்க்கத்துக்கு வந்திருந்தாலும் சாஸ்திர விதிப்படி பாபாஜி குருமாரா ஆச்சாரியா எல்லாரும் சொல்ற மாதிரி பண்ணாரம் ஜபம். நான் சொன்ன மாதிரி ஜிபிசி கூட இன்னைக்கு ரூலும் ஒவ்வொருத்தரும் விசிபிள் சாண்டிங் 16 ரவுண்டு பண்ணணும்னு. ஏன்னா பகவான் நாமத்தை வந்து 16 ரவுண்டு பக்தர்கள் மத்தியில உட்காந்து கோயில உட்காந்து சொல்லும் போது அதோட வித்தியாசம் தெரியும். நீங்க தனியா வீட்டுல உட்காந்து சொல்லும் போது உங்க வித்தியாசம் தெரியும். அந்த ஜபம் எப்படி சொல்லணும்ன்றக்கு வைஷமாக்கேன்னு பக்தி சித்தாந்த சத்தாக எழுதுனது அது குருமரா தமிழ் இப்ப தமிழ்லயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கயோ பார்த்தேன் நான், இருந்தா வாங்கி வைக்கலாம். வைஷமாக்க தமிழ்ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாடி அதை நீங்க படிக்கணும் நிறைய. இதனாடிதான் சாஸ்திர ஞானமும் வேணும்னு சொல்றது. ஏன்னா சாஸ்திர ஞானம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்க எங்க வீக் ஆகுறீங்கன்னே தெரியாது, எங்க டிராபேக் உங்களுக்குன்னே தெரியாது. அதனாடி மிக கேர்ஃபுல்லா பக்தியில வந்து சீனியர் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா மைனருக்கு வந்து தண்டனைகள் கம்மி, கிரைம் பண்ணாலும் மேஜருக்கு வந்து தண்டனை அதிகம். நம்ம வந்து மைனரா இருக்கும்போது நமக்கு தெரியாம அறியாம செய்யறோம் தவறு, ஆனா இப்ப வந்து அறிஞ்சிட்டோம், பக்தியில வந்துட்டோம், தவறுகளை குறைக்கணும். ஹரே கிருஷ்ணன். சந்தேகங்கள் கேள்வியில் எதுவும் எந்திரிச்சு கொஞ்சம் வெளியே போகணும், வெளியே போகணும். கொட்டாவியோ இல்ல வாயுவோ இந்த ட்ரபிள் எல்லாம் இருந்துச்சுன்னா கூடிய மட்டும் வெளியே போகும். இல்ல எல்லாருக்குமே இயற்கை தான், இயற்கையில வரக்கூடியது அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல. அதிகபட்சம் இந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்க, கொட்டாய விட இப்படி ஆணு விடாம அட்லீஸ்ட் இப்படி கைய வச்சு மறைக்கவாது செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கல இதெல்லாம் சொல்லி தராங்க, இப்ப ஸ்கூல்ல சொல்றாங்களான்னு தெரியல. கொட்டாய விடையில இப்படி அட்லீஸ்ட் இது பண்ண, அதே மாதிரி தும்மல் உடையில சாரின்னு சொல்லிட்டு ஒரு துணி கச்சி பவிச்சு நம்ம மறைக்கணும். இதெல்லாம் இயற்கையோட இது, நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனாடி அந்த சமயத்துல ஏன்னா தும்மல் படையில செதறது எல்லாருமேலயும், ஆனாடி துணி வச்சு மறைக்கணும். கொட்டாய விடையில கைய வச்சு மறைக்கணும். அதே மாதிரி கை ஜுட்டா வச்சுனா திருப்பி கழுவிட்டு வந்து உட்காரணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாதான் அந்த சீரியஸ்னஸ் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சகஜமாயிடும். எப்படி வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அதுல என்னன்னா பக்தி குறைபாடோட இருக்கும் நம்ம. ஆனா ராக பாகத்துல இது செய்யலாம், ராக பாகத்துல இது விதிகள் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஆனா நம்ம அந்த ஸ்டேஜ் இல்ல. அந்த ஸ்டேஜ்னா எதனா 24 hours 7x24 டோட்டலா பகவான் சிந்தனை இருக்கணும். ஒரே அகங்காரம் நான் பகவான் பக்தன் இருக்கணும். மனமும் உணர்வும் மாறிடுச்சுன்னா புலங்கள் எது செஞ்சாலும் கவரல்ல. ஏன்னா மனம் ஃபுல்லா பகவான் இருக்கையில, சிந்தனை பூரா பகவான் இருக்கையில, அகங்காரம் பூரா நான் பகவானோட பக்தன் இருக்கையில, புலங்கள் அந்த வழியில தானே செயல்படும். பகவான் அன்னாடி பகவான் கட்டுப்பாட்டுல செயல்படும். அன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பத்துல ரொம்ப சீரியஸா இது பண்ணா, ஆனா போக போக நீங்க வந்து அதை முன்னேறிட்டு வரணும். ஆனா நேத்து வந்து பக்தரை போட்டு விரட்டாதீங்க, கொட்டாய விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் எல்லாரும் அந்த மாதிரி எப்படின்னு சொல்ல. அதுக்கு தான் அந்த 64 விதிமுறைகள் எடுத்து படிக்க இது பண்ணணும். நான் இதுக்கு பரவாயில்ல, ஆனா இந்த உட்காந்து போன் பேசுறது, அரட்டடிக்கிறது, மீன் மொம்பு பேசுறது, குறைபாடு பேசுறது, சுலோபா நம்ம யாரோ அபராதம் பண்ணிடக்கூடாது. பகவான் முன்னாடி அவரை தவிர இது பண்ற, அவரை பத்தி பேசலயே நம்ம வேற பேச்சு வந்துடும். நீங்க பேசுற பத்து மத்தவங்களும் அதை பத்தி பேசலாம். கூடிய மட்டும் ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சிக்கு 1 or 2 words சொல்லலாம். முந்திலாம் செல்போன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு நம்பர் மட்டும் வரும், அது என்ன பேஜர், அதுல டக்குன்னு ஒரு நம்பர் மட்டும் வரும், ஒரு போய் திருப்பி போய் லேண்ட்லைன்ல கூப்பிடுறாரு. அந்த மாதிரி பேஜர் மாதிரி பேசுங்க. ஜஸ்ட் கொஞ்சம் பேசணும், கீழே வாங்கல, நான் முடிஞ்சவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பேசுறேன். அந்த மாதிரி மினிமல் கம்யூனிகேஷன் பண்ணலாம். அத வந்து பகவான் சிந்தனையில இருந்து மனசு வந்து செதறக்கு 1000 வழி இருக்கு. மனசு செதற விடாம பாத்துக்கணும்னா இதுதான் ஒரே வழி. அடுத்தவங்க பேசணும்னா பணிவா சொல்லுங்க, இந்த மாதிரி கீழே வந்து பேசுறேன், நான் வந்து கொஞ்சம் இல்லைன்னா லேட்டா பேசலாமே, எமர்ஜென்சினா ரெண்டு பேரும் எந்திரிச்சு கீழே போயிருங்க. இன்னொன்னு இந்த போன்னா இங்கே போய் கடாழ்வார் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவட்ட நின்னு பேசுறாங்க எல்லாரும். அப்புறம் அவங்கள அடுத்து கடாழ்வார்ட்ட வந்து கொஞ்சம் கீழே போய் பேசுங்க, அடுத்த படியில நின்று பேசுறாங்க. அடுத்த கீழே போய் பேசுங்கன்னு சொல்றதுக்கு 4 தடவை சொல்ல வேண்டியா இருக்கு எல்லார்ட்டையும். இங்க கடாழ்வார் பக்கத்துல நின்னுக்கிறாங்க, ஏன்னா அவங்க பகவான் கேட்க மாட்டா, கடாழ்வாரும் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அடுத்து போனோம்னா கொஞ்சம் சொன்னோம்னா அங்க இறங்கி 4 படியில நின்னுக்கிறாங்க. அப்புறம் டிவோடி சொல்லணும், இல்லைன்னா ஒரு வாட்ச்மேன் சொல்லணும், அப்புறம் இன்னும் 4 படி வந்து சேர்றதுக்குள்ள 5 தடையாவது சொல்ற மாதிரி இருக்கு. இந்த போன் வந்து ரியலி நியூசன்ஸா இருக்கு. நீங்களே முடிவு பண்ணி என்ன செய்யணும்னு எனக்கு வழி சொல்லுங்க. கண்டிப்பா வந்து மத்தவங்க பக்தியை அழிச்சிரும். உங்க பக்தி ஒரு பக்கம் போறது, மத்தவங்க பக்தியும் அழிச்சிரும். நீங்க வந்து கண்டிப்பா சைலன்ட் மோட்ல போட்டு வாங்கினா யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. போன வாரமா 2 வாரம் முன்னாடி சொன்னேன், யாரும் பண்ண மாட்டேன்றீங்க. வாட்ச்மேனு சொல்றாரு வர்றவங்ககிட்ட எல்லாம் சைலன்ட்ல போடுங்க, ஆஃப் பண்ணுங்கன்னு, கேட்க மாட்டேன்றீங்க. அது சரி, போன் வந்துருச்சே, சரி சைலன்ட் மோட்ல ஆஃப் பண்ணிட்டு உட்காரோன்னு இல்ல, எந்திரிச்சு உடனே ஓடுறாங்க எல்லாரும். என்னதான் இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டு தானே வருவீங்க, வீட்டுல கோயில் போறேன், ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் கேட்க. அன்னாடி இது பூராமே படிப்படியா உங்களுக்கு வந்து வெரி ரிலாக்ஸ்ட் மூட் கொடுத்துரும். பகவான் சேவையில வந்து உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இல்லாம பண்ணிரும். இதத்தான் சகஜியா மூடுன்னு சொல்றது, சகஜமான நிலைன்னு சொல்றது. இந்த நிலையில பக்தி வளராது, பக்தி வந்து இருக்கிற பக்தியும் அழியறக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து இந்த செல்போனை உதாரணம் சொல்றேன், அதே மாதிரி ஒவ்வொன்றும் பக்தியில வந்து நம்ம அந்த கூடிய மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம், கொட்டாய் வர்றது இது, ஆனா படிப்படியா ரிமூவ் பண்ண பாருங்க. அதனாடி கூடிய மட்டும் அதுக்குதான் நம்ம ஜபம் பண்றது. இதோ சாப்பாட்டுக்கு முன்னாடி பண்ணோம்னா கொட்டாய் வராது, அதே மாதிரி வாய்வு ப்ராப்ளம் இருக்காது, இல்லைன்னா தூங்கி வெளிய மாட்டோம். இதெல்லாம் அதனாடிதான் சாப்பாட்டுக்கு முன்னாடி, இல்ல ரொம்ப பசிச்சுன்னா லைட்டா மைல்டா சாப்பிடணும். மார்னிங் முடிச்சிட்டோம்னா மைல்டு பிரேக்ஃபாஸ்ட், அது வந்து ஹெவியா இருக்காது. நம்ம ஹெவியா சாப்பிட்டோம்னா நமக்கு தூக்கமும் இதுவும் வரும், நம்ம நாடி சுலபமா பண்ண முடியாது, சீரியஸா பண்ண முடியாது. அது நாடி அதுக்கு தகுந்த மாதிரி சீனியர் டயபடிஸ்ட கன்சல்ட் பண்ணி கொட்டாகுதுன்னா தூக்கத்தோட அடையாளம் நமக்கு சஃபிஷியன்ட் ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அந்நாடி கொஞ்சம் வயிறு காலியா இருந்துச்சுன்னா உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். அந்த மாதிரி வயிறு கிளீன் ஆகலைனாலும் பிரச்சனை ஆகும். அந்த சமயத்துல அதெல்லாம் இப்போ நீங்க பக்தியில வரும்போது உடம்பும் மனமும் ஒத்துழைச்சு போகணும். உடம்பு அதனாடி என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணி கிண்ணி சாப்பிட்டு வயிறை ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். அடுத்து வயிறு கிளீன் பண்ணா எது நமக்கு டைஜஸ்ட் ஆகாத சாப்பாடுலாம் கொஞ்சம் ஒதுக்கணும். இது ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். அப்படியே நமக்கு எதாவது சாப்பாடு ஒத்துக்குது, எதாவது வாயு உண்டாக்குது, எதாவது நமக்கு சரியா கிளீன் ஆகல, இதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி எந்த நேரத்துல சாப்பிட்டா கிளீன் ஆகும் உடம்பு. இல்லைன்னா நம்ம லேட்டா சாப்பிட்டா 9-10 மணிக்கு சாப்பிட்டா அப்புறம் 2 மணி நேரம் டிவியில உட்காந்து 12 மணிக்கு படுத்தோம்னா நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கும், தூக்கம் தான் வரும். அதனாடி ஏன்னா டைஜஸ்ட் ஆயிருக்காது, வயிறு கிளீன் ஆயிருக்காது, தூக்கம் வரும். இல்ல சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்தாலும் அந்த ஃபுல்னஸ் நாடி தூக்கம் வரும். இந்நாடி தூக்கத்து நாடி கொட்டாய் வரும். அதே மாதிரி இது பூராமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடு. இந்த யோகா கிளாஸ்ல எடுத்துட்டு இருப்பேன் நிறைய அந்த மாதிரி. அதனாடி கொஞ்சம் ஆரம்பத்துல இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்.